శ్రీమతే రామానుజాయ నమః. కలయామి కలిధ్వంసం కవింలోక దివాకరం యస్య గోపి ప్రకాశాభిః ఆవిద్యం నిహతం తమః. స్వామి తిరుమంగయాళ్వారై స్తుతిக்கும் தனியன் ஸ்லோகம் இது. கலயாமி அப்படிங்கிறதுனால அவரை சேவிக்கிறேன், வணங்குகிறேன் என்று அர்த்தம். கலயாமி கலித்வம்சம், களிகன்றி என்று அவருக்கு தமிழிலே திருநாமம். களியை துவம்சிக்கிறார், ஹிம்சிக்கிறார், அதை விரட்டி அடிக்கிறார் என்று அர்த்தம். அப்படின்னா கலியுகத்திலே கலிபுருஷனுடைய அந்த பாதிப்பு நமக்கு இல்லாமல் செய்கிறார். அதுதான் கலித்வம்சி, கலித்வம்சம் என்ன அவருக்கு, அதனாலே அவருக்கு திருநாமம். கவிம் லோக திவாகரம், இவர் கவியாக எம்பெருமானை குறித்து பலவிதமான கவிதைகள், பாசுரங்களை அருள் செய்திருக்கிறார். சித்திரகவி, ஆசுகவி, மதுரகவி, இப்படி எத்தனையோ விதத்திலே இவருடைய பாசுரங்களுடைய அந்த அழகு நாம் காண்கிறோம். கவிதா சாமர்த்தியம். கவிம் லோக திவாகரம், இந்த லோகத்திற்கு திவாகரம், ஆதித்யனை போலே, அதாவது ஆதித்யன் வெளியிருட்டை நீக்குவார், ஆனால் இவர் உள்ளிருள், நம்முடைய மனதிற்குள்ளே அமைந்திருக்கிற அந்த அறிவின்மை, அஞ்ஞானமாகிற அந்த இருட்டையும் இவர் போக்குகிறார். பாஹ்ய ஆபியந்தர இரண்டு விதமான இருட்டையும் இவர் நீக்குகிறார். இந்த சரீரம்ங்கிறது என்ன, இதை எப்படி பிரயோஜனப்படுத்த வேண்டும், எந்த பயனுக்கு இதை நாம் செயல்படுத்த வேண்டும்ங்கிறதையும் உபதேசிக்கிறார். ஆத்மா, இந்திரியங்கள், இதெல்லாம் யாருக்கு சொத்து, அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதையும் உபதேசிக்கிறார். லோக திவாகரம் யஸ்ய கோபிஹி பிரகாஷாபிஹி, எவருடைய, இவர் சூரியன்னு சொன்னதுனால இங்க கோபிஹிங்கிற அந்த சொல் பிரயோகப்படுத்தப்படுகிறது. சூரியனுடைய கிரணங்களைப் போல இவருடைய கிரணங்கள்ங்கிறது இவருடைய பாசுரங்கள், அந்த திவ்ய பிரபந்தங்கள். அதனாலே பிரகாஷாபிஹி, அது இந்த லோகத்திலே நன்கு பிரகாசமாக அமைந்து அந்தகாரத்தை போக்குகிறது. ஆவித்யம் நிகதம் தமஹா, அறிவின்மையே கொடுக்கக்கூடிய அந்த அஜ்ஞானம், அதாவது அறிவின்மையினாலே நமக்கு எத்தனையோ கஷ்டங்கள் ஏற்படுகிறது, அப்படிப்பட்ட அந்த அஜ்ஞானத்தை போக்குகிறார், அந்தகாரமான இருட்டை நீக்குகிறார். அப்படிப்பட்ட அந்த திருமங்கையாழ்வாரை துதிக்கிறேன். அவர் எதை கொண்டு நமக்கு களியினுடைய அந்த பாதிப்பு இல்லாமல் செய்தார் என்னால், அர்ச்சாவதார ஸ்தலங்களிலே நாம் மிகுந்த பக்தியோடு அந்த எம்பெருமானை துதித்து கைங்கரியங்களை செய்தோமே ஆனால் அதுவே நமக்கு களியினுடைய பாதிப்பை போக்கித்தரும் என்பதை இவர் நன்கு நிலைநாட்டி நமக்கு காட்டி கொடுத்தார். தம்முடைய அனுஷ்டானத்திலே பல பல திவ்யதேசங்களுக்கு சென்று கைங்கரியங்களை புரிந்து எம்பெருமானுக்கு கைங்கரியங்களை செய்து, அடியார்களுக்கு செய்து, அதன் மூலமாக நமக்கு உபதேசித்தார். மேலும் அவருடைய பாசுரங்களை பார்த்தாலும் வரிசையாக திவ்யதேசத்தினுடைய அனுபவமாகவே அமைந்து, அங்கிருக்கிற எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்வது, அங்கிருக்கிற அடியார்களுக்கு மங்களாசாசனம் செய்வது என்ன, இப்படியே அர்த்தங்களை நமக்கு பாசுரங்களிலேயும் காட்டி கொடுத்திருக்கிறார். இந்த கலியுகத்திலே நாம் கலியினுடைய பாதிப்பிலிருந்து நீங்க வேண்டுமே என்னால், அதற்கு ஒரே வழி அர்ச்சாவதாரம். அந்த அர்ச்சா ஸ்தலத்திலே இருந்து எம்பெருமானுக்கும் அடியார்களுக்கும் தொண்டு புரிதல். பிண்டியார் மண்டையேந்தி பிறர்மனை தெரிதொந்துன் பிறர்மனை தெரிதந்துண்ணும் முண்டியான் சாபம் தீர்த்த ஒருவனூர் உலகமேத்தும் கண்டியூர் அரங்கம் மெய்யம் கச்சி பேர் மல்லையன்னு மண்டினார் உயலல்லால் மத்தையார்க்கு உயலாமே என்ன, இத்தை தம்முடைய திருக்குறுந்தாண்டகத்தினுடைய பாசுரத்திலையும் காட்டினார். கண்டியூர் அரங்கம் மெய்யம் கச்சி பேர் மல்லையனைத்தன திவ்யதேசங்கள் அமைந்திருக்க இந்த இடத்திலே நாம் அதிக பிராவண்யம், பெருங்காதலோடு அந்த எம்பெருமான்களுக்கு கைங்கரியம் செய்தோமேயானால், அங்கிருக்கிற அடியார்களோடு சேர்ந்து அவர்களுக்கு தொண்டு புரிந்தோமேயானால், அதுதான் நாம் உஜ்ஜீவனம் அடைவதற்கு ஒரே வழி என்று காண்பித்து கொடுத்தார். ஆக அப்படிப்பட்ட அவருடைய வழியை நாமும் பின்பற்றி திவதேசங்களிலே நாமும் அதிக பிராவண்யத்தோடு இருக்க வேண்டும். அவர் அருளி செய்திருக்கிற பெரிய திருமொழியாகிற அந்த திவ்ய பிரபந்தத்திலே வரிசையாக திவ்யதேச அனுபவமாக அமைந்திருக்கிறது. அதில் 2-10-3 திருமொழி என்பது திருவல்லிக்கேணி எனும் அற்புதமான திவ்யதேசம், கைரவினி க்ஷேத்திரம் என்று கொண்டாடப்படுகிற அந்த திவ்யதேசத்திற்கு அமைந்திருக்கிற பதிகம். அதிலே 10 பாசுரங்கள் விற்பெருவிழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் வீழ என்று தொடங்கி ஒரு 10 பாசுரத்திலே திருவல்லிக்கேணி அங்கே எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானை மங்களாசாசனம் செய்கிறார். அதைத்தான் நாம் அனுபவித்தோம். அந்த 10 பாசுரங்களை 5-5 பிரித்து கொள்ளலாம். முதல் பாசுரம் 3-4-5-6 இந்த பாசுரங்கள், இது முக்கியமாய் பார்த்தசாரதி எம்பெருமானுக்கு என்று அமைந்திருக்கிற பாசுரங்கள். 2 பாசுரம் வேதவல்லி தாயாருடைய துணைவனாய் அவருக்கு பதியாக எழுந்தருள் இருக்கிற ஸ்ரீ மன்னாத பெருமாள், அதற்கு மேலே 7 சக்கரவர்த்தி திருமகன் அந்த எம்பெருமானை குறித்த பாசுரம் 7 பாசுரம். 8 பாசுரம் தெள்ளியசிங்க பெருமாள் நரசிம்ம பெருமாள். 9 பாசுரம் கஜேந்திர வரதன் அவருக்கு என் அமைந்திருக்கிற பாசுரம். 10 பாசுரத்திலே இப்படி இந்த எம்பெருமான் இங்கே சேவை சாதிக்கிறான், அவனை ஸ்தோத்திரம் செய்து அவனை பல்லாண்டு பாடுபவர்களுக்கு உண்டான பயன் என்ன என்பதை தெரிவித்து இந்த பதிகத்தை முடிவுறுத்துகிறார் திருமங்கை ஆழ்வார். இதிலே நாம் முதல் பகுதியாக 5 பாசுரங்களை அனுபவித்து விட்டோம். தற்போது ஒவ்வொரு எம்பெருமானுக்கு என் அமைந்திருக்கிற அந்த விசேஷ பாசுரங்களுடைய அர்த்தத்தை சிறிதளவு அனுபவிப்போம். வேதத்தை வேதத்தின் சுவைப்பயனை விழுமிய முனிவர் விழுங்கும், கோதலின் கனியை நந்தனாறு கழித்தை குவளையத்தோர் தொழுதேத்தும், ஆதியை அமுதை என்னையாளுடைய அப்பனை ஒப்பவரில்லா மாதர்கள் வாழும் மாடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே என்பது 2 பாசுரம் இந்த பதிகத்தில். வேதத்தை வேதத்தின் சுவைப்பயனை விழுமிய முனிவர் விழுங்கும், கோதிலின் கனியை எம்பெருமானுக்குன்னு பல திருநாமங்கள் அமைந்திருக்க, அவனை அவனுடைய விபூதியாக அவனுடைய செல்வமாக இருக்கிற இந்த பதார்த்தங்களை இட்டே அந்த எம்பெருமானை அழைக்கிறார். அப்படின்னா இது சாமானாதிகரண்யம் என்று தெரிவிப்பார்கள். இந்த பொருளுக்கும் எம்பெருமானுக்கும் இருக்கிற அந்த சம்பந்தத்தினுடைய அடிப்படையிலே இந்த பொருளையே அந்த எம்பெருமானாக அழைத்தல், வேதம்ங்கிறது எம்பெருமானை நமக்கு நன்கு காட்டி கொடுக்கிற ஒரு பிரமாணம். அந்த பிரமாணத்தினாலே நாம் எம்பெருமானை தெரிந்து கொள்ளுகிறோம். இந்த வேதங்கள் சாஸ்திரங்கள்ங்கிறது எம்பெருமானுக்கு விபூதி, அவருடைய சொத்து, ஐஸ்வர்யமாக இருக்கிறது. இப்போ வேதத்தை உடையவனேன்னு கூப்பிடுற இடத்துல வேதமே அப்படின்னு தெரிவிக்கிறார். வேதத்தினுடைய சுவை பயனே என்று எம்பெருமானுடைய திருநாமத்தை தெரிவிக்கிறார். அதே போல எம்பெருமானுக்கு கோதலின் கனி என்று அவரையே ஒரு பழம் பழம் போலே இப்படியெல்லாம் அழைக்கிறார். இதைத்தான் சாமானாதிகரண்யம் என்று வடமொழியிலே தெரிவிப்பார்கள். அப்படின்னா அதற்கும் எம்பெருமானுக்கும் இருக்கிற அந்த ஒரு பந்தம் நெருக்கம்ங்கிறது அவ்வளவு உயர்த்தியாக அமைந்திருக்கிறது. வேதத்தை வேதத்தையே தனக்கு நிரூபகமாக உடையவன், திரைகுண்ய விஷயாக வேதாக என்கிறபடியே எல்லாருக்கும் ஹிதம் சொல்ல போந்த வேதத்தை தனக்கு விபூதியாக உடையவன், அதை தனக்கு சொத்தாக கொண்டிருப்பவன், வேதைக சமதிகம்யன் வேதத்தினாலேயே பிரதிபாதிக்கப்படுபவன், வேதைஷ்ட சர்வைஹி அகமேவ வேத்யா என்று கண்ணன் கீதையிலேயும் தெரிவிக்கிறான். அப்படிப்பட்ட வேதமாகவே அவன் அமைந்திருக்கிறான். வேதத்தை வேதத்தின் சுவைப்பயனை, அந்த வேதத்தினுடைய உயர்ந்த பலம், வேதோக்த கர்ம அனுஷ்டானத்தினுடைய பலம், சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிற விதவிதமான கர்மங்கள், அந்த கர்மங்களை அனுஷ்டித்தோமேயானால் அதற்குன்னு ஏற்படுகிற பலன், இந்த பலனெல்லாம் எதேதோ பலனில்லை, இந்த பலமே அந்த எம்பெருமான் தான். வேதோக்தமான கர்மங்களை அனுஷ்டித்து ராஜசராயும் தாமசராயும் சாத்விகராயும் உள்ளவர்க்கு அவ்வவருடைய ருச்சி அனுகூலமாக பல பிரதானம் பண்ணுபவன், அந்த பலனை கொடுப்பது பகவான் என்பதனாலே இந்த பலமே பகவான் தானே. பகவான் இல்லைன்னா நமக்கு இந்த பலனே கிடைக்காது. அப்போ எப்போ அவர் தான் நமக்கு பலனை கொடுக்கிறாரோ அவரையே பலனாக கொள்ள வேண்டும் வேதத்தின் சுவைப்பயனை, விழுமிய முனிவர் விழுங்கும் கோதிலின் கனியை. விழுமிய முனிவர்னா ரொம்ப ஸ்லாக்யரான சனகாதி முனிவர்கள், அவருக்கு இருக்கிற பெருமை என்னன்னா, அவர்களுக்கு இருக்கிற பெருமை கர்ம பாவனை இல்ல பிரம்ம பாவனை என்று இரண்டு பாவனையும் அவர்களுக்கு கிடையாதான். எப்போதும் பிரம்ம பாவனையிலேயே அமைந்திருப்பார்கள். அப்படின்னா சில காலம் இந்த சம்சாரத்திலே கட்டுண்டு அதற்குண்டான செயல்களை செய்வது, சில நேரத்திலே எம்பெருமானிடத்துல ஈடுபட்டு இருப்பது, இப்படித்தான் நாமெல்லாம் இருக்கிறோம். ஆனா சனகாதி ரிஷிகர்கள், சனகர், சனந்தனர், சனத்குமாரர், சனத் சுஜாதர், இப்படி ஸ்வேதத்வீபவாசிகள் என்று கொண்டாடப்படுகிற ரிஷிகள் பல பேர், அவர்களெல்லாம் எப்போதும் எம்பெருமானிடத்திலேயே ஈடுபட்டு இருக்கிற மனசை உடையவர்கள். அவர்களுக்கு எம்பெருமான் மிகவும் போக்யனாக இருக்கிறானா. ஒழுங்கும் கோதிலின் கனியை, எந்த விதமான குற்றமே இல்லாத அழகான ஒரு பழம் போலே எம்பெருமான் இருக்கிறார். அக்காரக்கணின் எம்பெருமானுக்கு திருநாம் அல்லவா, அதை போலத்தான் இந்த இடத்துல தெரிவிக்கிறார். நந்தனார் கழித்தை, ஸ்ரீ நந்தகோபருக்கு ஆணைக்கன்று போலே இனியனாய் இருக்கும் அவனை. நந்தகோபருக்கு அவரிடத்திலே ரொம்ப பிரீத்தியோடு விளையாடுவாராம் கண்ணன். ஒரு ஆணைக்கன்று, ஆணைக்குட்டி போலே எம்பெருமான் நந்தகோபனுக்கு அத்தனை ஆனந்தத்தை கொடுத்திருக்கிறார். நந்தனார் கழித்தை குவளையத்தோர் தொழுதேத்தும் ஆதியை, பூமியில் உள்ளவர்கள் அனைவராலும் ஆசிரயித்து அவனை ஸ்தோத்திரம் பண்ணப்படுகிற எம்பெருமானாக எழுந்தருளியிருக்கிறான். ஆதியை, எல்லோருக்கும் ஜகத்காரண பூதனாக அவன் எழுந்தருளியிருக்கிறான். காரணந்து தியேயா என்ன உபனிஷதங்கள் தெரிவிக்கிறது. இந்த உலகத்திற்கெல்லாம் யார் காரணமோ அவனையே நாம் ஸ்துதிக்க வேண்டும். அப்படிப்பட்ட எம்பெருமான் ஆதி. அப்படி ஆதியாக இருப்பவன் அமுதமாகவும் இருக்கிறான், அமிர்தம் போலே போக்யனாய். சாதாரணமா நமக்கு காரியம்ங்கிறது நமக்கு இனிமையை தருமே ஒழிந்து, அந்த காரியத்தினுடைய காரணம் மூலமான விஷயம்ங்கிறது நமக்கு அத்தனை அமுதம் போலே இனிமையாக இருக்குமான்னா, பல விஷயங்களையும் அப்படி பார்க்க முடியாது. ஒரு பெரிய தின்பண்டம் பண்றோம்னா, அந்த காரியம் முடிந்து தின்பண்டம் வரும்பொழுதுதான் அது நமக்கு இனிமையாக இருக்கும். அதனுடைய மூலப்பொருள்களை பார்க்கும்போது வெறும் மாவு, கல்கண்டு, வெல்லம்னு இருந்ததுன்னா, அந்த பொருள்களாலே நமக்கு அத்தனை இன்பம்ங்கிறது கிடைக்காது. அது அத்தனையும் கலந்து அந்த தின்பண்டம் இறுதியான காரியமாக முடிந்து அப்போ அந்த இறுதி பண்டம் நம்ம கையில வரும்பொழுதுதான் நமக்கு அமுதம், அது இனிமைங்கிறது நமக்கு தெரியும். ஆனா எம்பெருமான் அப்படி இல்லை. அவர் காரணமாக இருக்கிற திசையிலையும் சரி, காரியமாக இருக்கிற திசையிலையும் சரி, எப்பொழுதும் ஆறா உமுதமாக அவர் எழுந்தருளியிருக்கிறார். என்னையாளுடைய அப்பனை, இப்படி இருப்பதினாலே திருவங்கையாழ்வார் தெரிவிக்கிறார், என்னையாளுடைய அப்பனை எனக்குன்னு உபகாரகம், அவர் எத்தனை உபகாரத்தை பண்ணியிருக்கார், என்னுடைய சுவாமி, என்னை அடிமை கொண்ட உபகாரகனானவனை, தாழ்ந்தவனான என்னையும் எம்பெருமான் அடிமை கொண்டிருக்கிறாரேன்னு ஆழ்வார் தன்னை நைச்சிய பாவத்தோடு, அப்படி நைச்சியானுசந்தானத்தோடு தெரிவிக்கிறார். அப்பனை, அத்தனை உபகாரம் பண்ணியிருக்கிற எம்பெருமானே, ஒப்பவரில்லா மாதர்கள் வாழும் மாடமாமையிலை திருவல்லிக்கேணி கண்டேனே. மாடமாமையிலை திருவல்லிக்கேணி அப்படின்னா வியாக்கியானத்துல மயிலாப்பூர் என்பது படை வீட்டுக்கு பெயர், தலைநகரத்திற்கு மயிலாப்பூர்னு பெயரா. அந்த காலத்துல மயிலாப்பூர் தலைநகரமாக இருந்தது, அதற்கு உட்பட்ட கிராமமாக இந்த திருவல்லிக்கேணி என்பது இருந்ததாக அப்பொழுது அந்த விஷயம் அப்படி காண கிடைக்கிறது. மாடமாமையிலை திருவல்லிக்கேணி, அது எப்படிப்பட்டதுன்னா, ஒப்பவரில்லா மாதர்கள், தங்களுக்கு சதிருஷரான இன்னொருத்தர் சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட மாதர்கள் ஸ்திரீகள் வாழும் இடமா இது. எந்தை ஒருவல்லித்தாமரையால் ஒன்னிய சீர் மார்பன் என்று பிராட்டி பிராதான்யமேயான ஊராகையாலே பிராட்டி பரிகரமே ஆயிற்று. அழக பாசுரத்தை சேர்த்து அர்த்தம் தெரிவிக்கிறார். ஒருவல்லித்தாமரையால் ஒன்னிய சீர் மார்பன், அந்த அழகான தாமரையினுடைய அந்த புஷ்பத்திற்கு மேலே எழுந்தருளியிருக்கிற அந்த பிராட்டி, தாமரையால் தாமரை பூ போன்ற அழகான திருக்கண்கள், திருக்கைகள், திருவடிகள், அவருடைய திருமேனியே அத்தனை சுகுமாரமான அந்த திருமேனி, அவள் ஒன்றிய சீர் மார்பன், அவளாலே தான் இவனுக்கு பெருமை. அந்த பிராட்டி இவ்விடத்திலே முன்பே வந்து பிருகுவுக்கு புத்திரியாக அவதாரம் பண்ணி வளர்ந்து கொண்டிருந்த சமயத்திலே இவருக்கு யாரை மணமகனாக தேடி வரிப்பது என்று அந்த ரிஷியானவர் தேடுகிற சமயத்திலே தான் எம்பெருமான் அப்படி ராஜாவாக அந்த பிராட்டிக்கு சேவை சாதித்தான். உடனே அந்த பிராட்டியானவள் மன்னாதகா, இவனையே நான் வரித்தேன் என்று தன்னுடைய தகப்பனாரிடத்திலே சொல்ல, உடனே அவர் கன்னிகா தானம் பண்ணி கொடுத்தார் என்கிற அந்த விஷயம் புராணத்திலே நமக்கு காண கிடைக்கிறது, ஸ்தல புராணத்திலே. ஆக அப்படி பிராட்டி முன்பே அவதரித்ததுனாலே தான் இந்த இடத்திற்கு எம்பெருமான் தேடி வந்தான். அவளிடத்துல இருக்கிற பிரணயம் ஆசையினாலே. ஆக அப்படிப்பட்ட பிராட்டிக்கு பிரதானமான ஊர், பிராதான்யமேயான ஊராகையாலே இது ஒப்பவரில்லா மாதர்கள். அந்த பிராட்டியினுடைய பரிகரமான அத்தனை பேரும் இந்த இடத்திலே கைங்கரியவரர்கள் எல்லோருமே ஸ்திரீகள், அவர்களுக்கெல்லாம் அத்தனை பெருமை என்று காட்டப்படுகிறது. முக்கியமா பார்த்தோம்னா இந்த சன்னதியில ஒவ்வொரு எம்பெருமானுக்கும் தனித்தனியே உபய நாச்சிமார்கள் எழுந்தருள் இருக்கிறார்கள். தெளியசிங்க பெருமாளுக்கு ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார், பார்த்தசாரதி பெருமாளுக்கு ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார், அதே போல மன்னாத பெருமாளுக்கு ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார், அதே போல வரதராஜ சுவாமிக்கும் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார். சாதாரணமா ஒரு இடத்துல எம்பெருமானுடைய சன்னதினா அங்க இரண்டு நாச்சிமார்கள், தனி கோவில் நாச்சியார், இவ்வளவுதான் எழுந்தருள் இருப்பார். இந்த இடத்துல பார்த்தா நாச்சிமார்களுடைய திருமேனிகள் அவர்களுடைய எண்ணிக்கைன்னு பார்க்கும் பொழுது பலராக அமைந்திருக்கிறது. அது இல்லாம ஆண்டாள் சூடி கொடுத்த சுடற்க அவள் எழுந்திருக்கிறாள். சக்கரவர்த்தி திருமகனுக்கு துணைவியாரான சீதா பிராட்டி அவளும் எழுந்தருள் இருக்கிறாள். ஆக இப்படி பிராட்டியினுடைய அந்த பிரபாவம், அவளுடைய திருமேனிகள் பல பலவாக அமைந்திருக்கின்றனாலே ஒப்பவரில்லா மாதர்கள் என்ன அத்தையே குறிப்பதாகவும் நாம் அனுபவிக்கலாம். அப்படிப்பட்ட இந்த பாசுரத்திலே என்னையாளுடைய அப்பனன் என்று சொல்லப்படுகிற ஸ்ரீ மன்னாத சுவாமியை மங்களாசாசனம் செய்தார். மேலே ஏழாவது பாசுரம், பரதனும் தம்பி சத்துருக்கணனும் இலக்குமனோடு மைதிலியும் இரவு நண்பகலும் துதி செய்ய நின்ன இராவணாந்தகன எம்மானை குறவமே கமழும் குளிர்வொழிலோடு குயிலொடுமயில்கள் நின்னாள இரவியின் கதிர்கள் நுழைதல் செய்தறியா திருவல்லிக்கேணி கண்டேனே. அழகா இந்த திருவல்லிக்கேணியிலே யாரை சேவித்தேன்னா இராவணாந்தகனை எம்மானை இந்த திருவல்லிக்கேணிக்கு திவ்யதேசத்திலே சேவித்தேன். இராவண அந்தகன், இராவணாந்தகன் இராவணனுக்கு சம்ஹரித்தான், இராவணனுடைய அந்த அவனுக்கு மரணம் உனக்கு இறுதியை ஏற்படுத்தினவர் யார், அவர் தான் சக்கரவர்த்தி திருமகன். இராவணனை சம்ஹரித்தவர் சக்கரவர்த்தி திருமகன். அவர் எங்கு எழுந்தருள் இருக்கிறார், அந்த தேசம் எப்படிப்பட்டது, பரதனும் தம்பி சத்துருக்கணனும் இலக்குமனோடு மைதிலியும். பரதனும் தம்பி சத்துருக்கணும்னு ரெண்டு பேரையும் சேர்த்தார். பரதாழ்வானும் அவனோடு கையடைப்பான ஸ்ரீ சத்ருக்னாழ்வானும், கையடைப்புனா அவருக்கு கையிலே அப்படி அடக்கமாக ஒரு பொருள், கையில ஒரு மோதிரம் அணிந்திருந்தால் எப்படியோ, ஒரு உடைவாள் எப்படியோ, அதே போல சத்ருக்னாழ்வான் அவரை விட்டு பிரிக்க முடியாதபடி அவருடைய ஒரு சொத்து போலே அவ்வளவு அடக்கத்தோடு இருந்தாராம். அதனால கையடைப்பான ஸ்ரீ சத்ருக்னாழ்வானும் இலக்குமனோடு மைதிலியும் லக்ஷ்மணர், அதே போல சீதா பிராட்டியார், இதுவும் இங்கனே ஒரு சேர்த்தி. அழகான ரெண்டு பேருக்கும் அப்படி என்ன சேர்த்தி, பரதனும் தம்பி சத்ருக்னனும் சேர்த்தாரே, அதே போல சீதாயும் லக்ஷ்மணரும்னு இந்த இரண்டு பேரையும் சேர்த்ததற்கு என்ன காரணம் அப்படின்னு ஆச்சாரியர்கள் அழகா தெரிவிக்கிறார்கள். ஏன்னா இவர்கள் ரெண்டு பேரும் காட்டுக்கு போகல, பரதனும் தம்பி சத்ருக்கணும்னா இருவரும் பின்தொடர்ந்து போகல, ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தார்கள். அதே சமயத்தில் லக்ஷ்மணரும் சீதாதேவியும் சக்கரவர்த்தி திருமகனோடு சேர்ந்து வனவாசத்திற்கே அவர்கள் சென்றார்கள். இதனாலே அவர்களை பிரித்து தெரிவித்தார். அது மட்டுமில்ல, லக்ஷ்மணர் காட்டுக்கு நான் வருவேன் என்கிற சொல்லுகிற அந்த பிரகரணத்துல பார்க்கும் பொழுதும் நச்ச சீதா துவயா ஹீனா நச்ச அகமபி ராகவ என்ன, தன்னையும் சீதாதேவியார் தனக்கு அண்ணி தாய் போன்றவளை அந்த சீதா பிராட்டியும் சேர்த்து கொண்டு எப்படி அவள் உன்னை விட்டு பிரிந்தால் தரிக்க மாட்டாளோ அதே போல அடியேனும் தரிக்க மாட்டேன் என்ன அப்படித்தானே தான் சீதா பிராட்டியோடு தன்னை சேர்த்து தெரிவித்தான். அதனால தான் இவ்விடத்திலே சீத இலக்குமனோடு மைதிலியும் என்ன சேர்த்து தெரிவித்தார் என்னும் அரும்பதத்திலே ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள். இரவு நண்பகலும் துதி செய்ய நின்ன சமரகாலத்திலே கண்டு அனுபவித்தவர்களோடு கேட்டார்வாய் கேட்டாரோடு வாசியர ஏத்தா நிற்பர்களாயித்து. அப்படின்னா இரவு நண்பகலும் ஏத்துகிறார்கள், ஸ்துதிக்கிறார்கள், ஸ்தோத்திரம் செய்கிறார்கள். எப்படின்னா சமரகாலத்திலே கண்டு அனுபவித்தவர்கள், நேர யுத்தம் பண்ற சமயத்திலே பக்கத்திலேயே இருந்து லக்ஷ்மணர் பார்த்தார், அவர் ஏத்தினார். ஆக என்ன வீரம், என்ன பெருமை சக்கரவர்த்தி திருமகனான ராமனுக்கு என்ன அவர் கொண்டாடினார். அதே போல இதையெல்லாம் சீதாதேவியும் கேட்டார், அந்த ஜியா கோஷத்தை எல்லாம் கேட்டு சக்கரவர்த்தி திருமகனுடைய விஜயத்திற்கு ஸ்தோத்திரம் செய்தவர்கள். ஆக அவர்கள் இருவரும் அங்கே அருகிலே இருந்தவர்கள். ஆனா இத கேட்டார்வாய் கேட்டாரோடு இப்படியெல்லாம் நடந்தது என்ன ஹனுமார் வந்து பரதனுக்கு தெரிவிக்க பரதனும் சத்ருக்னனும் அப்பொழுதுதான் தெரிந்து கொண்டனர். அவர்கள்லாம் கேட்டார்வாய் கேட்டார். ஆக இப்படி நேரே பார்க்காமல் ஒருத்தர் சொல்ல அதை கேட்டு அனுபவித்து அவர்களும் துதித்தார்கள். தேசிகர் அடங்களும் திரள் திரளாக நின்னாயித்து ஏத்துவது. ஆக இப்படி எல்லோரும் சேர்ந்து துதிக்கிறார்களாம். எப்படின்னா இரவு நண்பகலும் நமக்கும் ஒரு காலம் நெஞ்சொழிந்த போது ஏத்துவது ஒன்று உண்டன்றோ? அங்க நன்றிக்கே திவாராத்திர விவாகமர கிட்டினது அணையும் ஆழங்கால் படுக்கை குடலான வித்தனை. அப்படின்னா நமக்கெல்லாம் ஏத்துவோம், நாமும் போய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எப்பொழுதுன்னா நமக்கு எப்போ லௌகிக அலுவல் இல்லையோ அந்த சமயத்திலே சரி கொஞ்சம் சன்னதிக்கு போகலாம்னு போய் நாம பெருமானை சேவித்து ஏத்துவோம். ஆனா நம்ம போல இல்லை, அங்க நன்றிக்கே திவாராத்திர விபாகமர. அப்படின்னா பகல் ராத்திரி இந்த வித்தியாசமே பாராமல் எப்பொழுதும் சக்கரவர்த்தி திருமகனை ஸ்துதித்துக் கொண்டே இருப்பார்களாம் இவர்கள். கிட்டிதன் அணையும் ஆழங்கால் படுக்கை குடலான வித்தனை. அப்படின்னா அந்த எம்பெருமானுடைய கிட்ட வந்துட்டோம்னா எதை சேவித்தாலும் அது அப்படியே நம்மை ஆழங்கால் படுத்து விடுகிறது. திருமுகத்தை பார்த்தா வேற அவயவங்களுக்கு போக முடியாமல் அதிலேயே ஊன்று கிடத்தி அத்தையே ஸ்துதிக்கிறோமா. திருவடிகளை பார்த்தா அந்த பிரபாவத்திலேயே நம்ம மனசானது ஆழங்கால் பட்டு விடுகிறது, அதிலேயே ஆழ்ந்து விடுகிறது. இப்படி எம்பெருமான விஷயத்துல எல்லாம் நம்மை ஈர்த்து கொண்டு தன்னடையே ஸ்துதிக்கும்படி செய்கிறது. அப்படிப்பட்டவன் யார்? ராவணாந்தகன். ராவணவதம் பண்ணின அபதானம் ஒன்றுமே யாயிற்று. இப்படி இவர்கள்லாம் ஸ்துதிக்கிறார்களே எதற்காக, எந்த விஷயத்தை ஸ்துதிக்கிறார்கள்னு கேட்டா ராவணனிடத்திலே போய் வதம் பண்ணி ராவணனை வதம் பண்ணி வெற்றி கொண்ட அந்த வீரத்தை தான் எல்லாரும் துதிக்கிறார்களாம். குரவமே கமழும். அப்படின்னா குரவம் கமழா நிற்பதாய். குரவம்னு ஒரு புஷ்பத்திலே ஒரு விதமான புஷ்பம், அது அப்படியே வாசனை அந்த இடத்துல கமழ்ந்து நிற்கிறதாம். அந்த இடத்திலே சிரமகரமான பொருளினூடே குயில்களோட மயில்கள் எல்லாம் சேர்ந்து நிருத்தம் பண்ணுகிறது. குயில்கள் கூவும், மயில்கள் ஆடும். நல்ல பாட்டு கச்சேரி, சங்கீத கச்சேரி, கூடவே பரதநாட்டியம், இது ரெண்டும் கலந்திருந்ததுன்னா எப்படி இருக்கும்? அதே போலதான் இங்க ராஜாதிராஜ சர்வேஷான்னு எழுந்தருள் இருக்கிற அந்த சக்கரவர்த்தி திருமகனுக்கு எல்லா சிரமமும் போகும்படியான அந்த பொழில், அந்த பொழிலே சிரம நமக்கு சிரமத்தை எல்லாம் போக்கிவிடும். அதற்குள்ளே இன்னும் அவருக்கு இனிமை போக்கியத்தை ஏற்படுத்துவதற்காக போகமாக அனுபவிக்கிறது தகுந்தவையாக இந்த குயில்கள் எல்லாம் சேர்ந்து பாடுகிறது, அதற்கு தக்க மயில்கள் எல்லாம் ஆடுகிறதுன்னா பார்த்தவுடனே ராமனுக்கு அத்தனை சந்தோஷம். இரவுணன் பகலும் துதி செய்ய நின்ன ராவணாந்தகனை அம்மானை குரவமயக்கமழும் குளிர்பொழிலோடு குயிலோட மயில்கள் நின்னால இரவியின் கதிர்கள் நுழைதல் செய்தறியா. இரவி அதாவது சூரியன், அவர் இந்த இடத்துல உள்ள நுழையவே முடியாது. சூரியனுடைய கதிர்கள் இந்த இடத்துல நுழைதல் செய்ய முடியாது. அப்படின்னா பீஷோதேதி சூரியகா என்றது அவ்விடத்தை ஒழியவாயித்து. எல்லா இடத்திலையும் சூரியன் உதிக்கணும், கிரணங்கள் போகணுங்கிறது எம்பெருமானுடைய ஒரு ஆணை அல்லவா? அதை சூரியன் செய்ய மாட்டாரானா? அந்த ஆணைங்கிறது பல இடங்களுக்கு உண்டு. ஆனா நேர சக்கரவர்த்தி திருமகன் அவர் எழுந்தருள் இருக்கிற இந்த இடத்திற்கு கிடையாது போல் இருக்கு. ஏன்னா அவருக்கு சிரமகரமான பொழில், இந்த இடத்துல அவருக்கு துளியும் கஷ்டமே ஏற்படக்கூடாதுன்னா அப்ப சூரிய வெப்பமே அவருக்கு தீண்டக்கூடாது. அதனாலே அந்த கதிர்கள் இங்கு நுழையாதாம். அப்படிப்பட்ட இந்த திருவல்லிக்கேணியிலே ராமனை சேவித்து அனுபவித்தேன் என்ன திருமங்கை ஆழ்வார் தெரிவிக்கிறார். மேலே அடுத்த பாசுரம், பள்ளியிலோதி வந்த தன் சிறுவன் வாயிலோராயிர நாமம் ஒள்ளியவாகி போத ஆங்கதனுக்கு ஒன்னமோர் பொறுப்பில நாகி பிள்ளையை சீறி வெகுண்டு தூண் புடைப்ப பிறையை தனல் வழி பேழ்வாய் தள்ளிய சிங்கமாகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே. இன்னும் இது எட்டாவது பாசுரம். பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன், அழகா பாடசாலைக்கு போய் படிச்சுட்டு வந்திருக்கிறார் தன்னுடைய பிள்ளையான அந்த பிரஹ்லாதன். அவரை பார்த்து கோபித்துக் கொண்டார் யாருன்னா ஹிரண்யகசிபு அந்த அரக்கன். வாயிலோர் ஆயிர நாமம், அந்த பிள்ளையினுடைய வாயில எப்பேற்பட்ட நாமம் வந்தது. அவன் சொன்னது ஏதோ ரெண்டு மூணு திருநாமங்கள், நாராயணா மாதவா கிருஷ்ணான்னு நாலஞ்சு திருநாமங்களை சொல்லி இருந்தாலும் அந்த பருவத்திலே இப்பேற்பட்ட சிறந்த நாமத்தை சொல்லி இருப்பதுங்கிறது கொண்டாடத்தக்கதல்லவா? மேலும் நாராயண நாமம் ஒன்ன சொன்னாலே அது ஓராயிரம் நாமங்களுக்கு மேலான பெருமை கொண்டிருப்பது, அதற்கு சமமான திருநாமம். ஆகையினாலே ஆயிர நாமம்னு சொல்லலாம். மேலும் தன் குழந்தை, தன் மழலை அந்த குழந்தை சொல்லி இருப்பதனாலும் சரி, அதே போல மழலையோடு அது பேசியிருப்பதனாலேயும் சரி, அதனாலேயும் அதை கொண்டாடி சொல்லலாமாம். வாயில் ஓர் ஆயிர நாமம், சர்வேஸ்வரனுடைய எல்லா திருநாமங்களையும் ஒள்ளியவாகி போத. அழகாக அந்த பிரஹ்லாத சிறுவன் அங்கே வயிற்றில் பிறந்தவன் சொல்லுகையாலே இனிதா இருக்கும் இரே, அதை பார்த்து என்ன அழகா சொல்றான்னு அதை கொண்டாடணும். ஆனா அதற்கு இவனுக்கு பொறுமை, அதை சற்றும் பொறுத்து கொள்ளவில்லையாம். அவ்விடத்திலே அதனுக்கு ஒன்றுமோர் பொறுப்பிலனாகி பிள்ளையை சீறி வெகுண்டு, பள்ளியிலோதும் பருவத்தில் சொல்லுவதெல்லாம் பிரியமாயிருக்கும், அந்த பருவத்துல குழந்தை எதை சொன்னாலும் அது பிரியமா இருக்கும் தன்னோட தகப்பனா இருக்கு. தன் வயிற்றுல பிறந்தவன் பார்த்தாலும் பிரியமா இருக்கணும், இனிதா இருக்கணும். ரெண்டுத்தையுமே இவன் கருத்திலே கொள்ளவில்லை. சத்ருவே சொல்லிலும் சிரசா வைக்க வேண்டும் அத்த அர்த்தத்தை சொல்லித்து. மேலே அர்த்தத்தை பார்த்தா விரோதி யாரோ எதிரி சொல்லியிருந்தா கூட தலைவணங்கி ஏத்துக்கொள்ள வேண்டிய விஷயத்தையன்னோ அந்த குழந்தை சொல்லியிருக்கு, அதையும் இவன் பார்க்கவில்லையே. ஏன் இவனுக்கு அந்த பொறுமை இல்லாமல் போனது என்றால், அசஹ்யாபசார பிராச்சுரியத்தாலே திருநாமம் கேட்டு பொறுக்க மாட்டாமையாலே முனிந்தான் ஆயிற்று. ஒன்னும் இல்ல, அத்தனை அபச்சாரம், அசஹ்யாபச்சாரம், என்னமோ அதை சற்றும் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதனாலே அது அந்த வாசனா அடிக்கடி இந்த அபச்சாரத்தை செய்து செய்து அதனாலே அந்த வாசனா பலத்தினாலே மேலே மேலே அதை கேட்பதற்கு அவனுக்கு சற்றும் பொறுமை இல்லாமல் போயிற்று. பிள்ளையை, குழந்தையை பிள்ளைன்னு இங்க இடத்துல தெரிவிக்கிறார். அவன் விட்டதையே பற்றாசாக கொண்டு இவர் பிள்ளைன்னு சுவீகரிக்கிறார் போல் இருக்கு, ஆழ்வார்னு கொண்டாடுகிறார். திருநாமம் சொன்னாரோடே தமக்கு சம்பந்தமாக நினைத்திருந்தபடியாலே பிள்ளை என்கிறார். யாரானும் திருநாமத்தை சொன்னா அவரோட நமக்கு சம்பந்தம் வேண்டும் நினைப்பவர் திருமங்கையாழ்வார். ஆனா அவன் திருநாமத்தை சொன்னா அவன் என்னோட உறவே இல்லைன்னு வெட்டி விடுபவன் அந்த அரக்கன். அப்படிப்பட்ட இந்த குழந்தைய பிள்ளைன்னு தெரிவித்து பிள்ளையை வெகுண்டு தூண் புடைப்ப, பிள்ளையை சீறி அப்படியே கோபித்து கொண்டு உடனே ஒரு தூண், கோபத்திலே செய்வதறியாதே தூணை தட்ட, என்ன செய்வதுன்னு தெரியாமல் பக்கத்தில் இருந்த தானே அந்த கட்டின தூணை ஒரு தட்டு தட்டினார். உடனே பிறை போலே இருந்த எழுற்றையும் அக்னி போலே இருந்த கண்களையும் புறப்படவடா நின்றுள்ள பெரியவாயமுடைய நரசிம்ம பெருமாள் ஹிரனுடைய முரட்டு வடிவை கண்டு பிற்காலியாதே நரசிம்மம்மாய் வழியாலே தானே ஆசிரயணியன் என்னுமிடத்தை வெளியிட்டவன். பெருமான் எப்பேற்பட்டவன், அழகான அந்த பற்களை பார்க்கும்பொழுது சந்திரனை போன்ற பற்கள், அக்னி அப்படியே தீ புழம்பு கக்கும் கண்கள், இதையெல்லாம் கொண்டு எம்பெருமான் வெளியிலே அப்படி தோன்றினான். பெரிய வாய், அத்தோடு எம்பெருமான் எழுந்தருளினான். ஹிரண்யனுடைய அந்த முரட்டு வடிவத்தை பார்த்து பிற்காலியர் முன்னே சென்றார் அல்லவா, இந்த பிரஹ்லாதனை அவன் ஹிம்சிக்கிறான், அதனாலே அவனை நாம் விடக்கூடாது, அவனை அழித்தே தீர வேண்டும்னு தெளிந்திருந்தார். அதனாலே தெள்ளிய சிங்கம், அதே சமயத்துல தேவன், இப்படி உபகரிப்பவன் தானே நமக்கு சுவாமியாக இருக்க முடியும், அவனே எல்லாராலும் ஆசிரயிக்க தகுந்தவன் அப்படிங்கிறதையும் வெளியிட்டான். அப்படிப்பட்ட தெள்ளிய சிங்கமாகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே, இந்த திருவல்லிக்கேணி க்ஷேத்திரத்திலே சேவிக்க பெற்றேன் என்ன எம்பெருமானை மங்களாசாசனம் செய்கிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே. அடுத்து ஒன்பதாவது பாசுரத்திலே, மீனமர் பொய்கை நான்மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்னிழிந்த காணமர் வேழம் கையெடுத்தளர கராவதன் காலினை கதுவ ஆணையின் துயரம் தீரப் புள்ளூர்ந்து சென்னு நின்னாழி தொட்டானை தேனமர சோலை மாடமாமையிலை திருவல்லிக்கேணி கண்டேனே என்ன ஸ்ரீ கஜேந்திர வரதனை மங்களாசாசனம் பண்ணி அனுபவிக்கிறார். மீனமர் பொய்கை நாள்மலர் கொய்வான், மீன்கள் நன்கு பொருந்தி இருக்கிற இடம். எதற்கு இப்படி தெரிவிக்கிறார் என்னால், இந்த பொய்கையிலே துஷ்டமான மிருகம் முதல இருக்கிறதுன்னு தெரியாத வடிக்கு மேலெழுந்த வாரியா பார்க்கும் பொழுது மீன்கள் தான் நிறைய தெரிகிறதாம். நெடுநாள் பூத்தேடி பொறாமையாலே இடர்பட்டு தெரிந்த விது பூத்த தடாகத்தை கண்டு. ரொம்ப நாளா புஷ்பம், நல்ல புஷ்பமா கிடைக்கணுமே பெருமானுக்கு சமர்ப்பிப்பதற்குன்னு தேடிக்கொண்டு வந்ததாம் இந்த கஜேந்திரன்கிற இந்த யானை. அந்த கஜேந்திராழ்வான் தேடி வந்தார். அந்த சமயத்திலே இந்த தடாகத்திலே பார்க்கும் பொழுது புஷ்பங்கள் பூத்திருந்தது. அதனாலே உள்ளே சுத்ர மத்ஸ்யம், அதற்கு மேலே துஷ்டசத்துவமான இந்த முதலை முதலான எந்த ஜந்துக்களும் இவ்விடத்திலே இருக்காது என்று தான் நன்கு உறுதியோடு அதற்குள்ளே இறங்கி அந்த புஷ்பத்தை பறிப்பதற்காக உள்ளே இறங்கிட்டு அந்த சமயத்திலே கொய்வான் வேட்கையினோடு ஆசையோடு உள்ளே அந்த குளத்திற்குள்ளே இறங்கினது. அந்த சமயத்திலே காணமறுவேழம் கையெடுத்தளர, அப்பொழுதுதான் திடீரென அந்த முதலையானது பிடித்து கொண்டு விட்டது. நான் காட்டிலே ஸ்வைர சஞ்சாரம் பண்ண கடவை யானையானது கையெடுத்து கூப்பிடும்படியாக முதலையானது இதன் காலை கதுவ. ஸ்வைர சஞ்சானம் தான் இஷ்டப்படிக்கு சுத்தி கொண்டிருக்குமா யானை, எதற்கும் அடங்காது. அப்படிப்பட்ட யானையே இப்பொழுது முதலையினுடைய பிடியிலே மாட்டிக்கொண்டு தவித்த பொழுது கையெடுத்து, ஓ நாராயணா மணிவண்ணா நாகனையாய் வாராய் என்னாரிடர நீக்காயின்னு அது கூப்பிட்டது என திருமங்கையாழ்வாரும் தெரிவிக்கிறார் சிறிய திருமடலிலே.
அதேதான் இவ்விடத்திலே ஆணை நெடுநாள் பட்ட இடரெல்லாம் போம்படியாக பெரிய திருவடியை மேற்கொண்டு வந்து ஆணைக்கு இடரின்னிக்கே முதலைக்கே இடராம்படி திருவாழியை ஏவினான் ஆயித்து. அந்த சமயத்துல பெருமான் எப்படி எழுந்தருளினார்னா, கராவதன் காலினை கதுவ ஆணையின் துயரம் தீர புல்லூர்ந்து சென்னு புல் ஊர்ந்து அழகான கருடன் பெரிய திருவடியை மேற்கொண்டு சென்று விரைந்து வந்து அந்த கரைக்கே அந்த பொய்கை கரைக்கே வந்து நின்றாராம். அப்பொய்கைக்கரையிலே நின்று ஆழி தொட்டானை திருவாழியை விடுத்த சுவாமியை ஆழி தொட்டான்னா அவர் தான் கருதுமிடம் பொருது புனல் ஆயித்தே. அதனால சக்கரத்தாழ்வான் நினைத்த மாத்திரத்திலே போய் காரியத்தை செய்து விடுவார். அப்படிப்பட்ட திருவாழி ஆழ்வானை தொட அவர் விரைந்து ஓடி முதலைக்கே இடராம்படி யானைக்கு துளியும் அந்த கஷ்டம் இல்லாதபடிக்கு முதலைக்கே எல்லா இடரும் நேரும்படியாக அந்த பெருமான் செய்திட்டார். தேனமர சோலை, தேன் மாறாத சோலைகளாலே சூழப்பட்டிருப்பது. தேன்னா புஷ்பங்கள்ல அப்படி தேன் மது பிரவகிக்கிறது, அந்த புஷ்பங்கள் நிறைந்த சோலைகள் அது பூத்திருக்கிற அந்த இடத்திலே எம்பெருமானை சேவித்தேன் என்ன. இதுதான் அவதாரிகையிலே காட்டும் பொழுது ஏதோ மனுஷ்யர்கள் மாத்திரம் ஆசிரயிக்கலாம்படி பல திவ்யதேசங்கள்ல எழுந்தருளியிருந்தார். ஆனா அதையும் மீறி ஒரு திரியக்கும் ஆசிரயிக்கலாம், யாராக இருந்தாலும் எம்பெருமான் பொதுவான பொது நின்ன பொன்னங்களாக எம்பெருமான் எழுந்தருளியிருக்கிறாருங்கிற அந்த விசேஷ குணம் இவ்விடத்திலே தென்படுகிறதுன்னு இதை அனுபவித்து மேற்கொண்டு அடுத்த இறுதி பத்தாவது பாசுரத்திலே இத்தை நிகமிக்கிறார், முடிவுறுத்துகிறார். மண்ணு தன்பொழிலும் வாவியும் மதிலும் மாட மாளிகையும் மண்டபமும் தென்னன் தொண்டையரகோன் செய்த நன்மையிலை திருவல்லிக்கேணி நின்னானை கண்ணி நன்மாட மங்கையர் தலைவன் காமரசீர் களிகண்ணி சொன்ன சொல் மாலை பத்துடன் வல்லார் சுகமினிதாழ்வர் வானுலகே. மண்ணு தன்பொழிலும் வாவியும், மண்ணுன்னா அந்த பொழில்கள் இந்த எல்லாம் அப்படியே நித்தியமாக அந்த இடத்துல குளிர்ந்து இருக்கிறதாம். மண்ணு தன் பொழிலும் அப்படின்னா மண்ணி கிடக்கிறது, பொருந்தி இருக்கிறது. சில இடங்கள்ல புயல்கள் அந்த இடத்துல அப்படியே தோட்டமா இருக்கும், ஒரு ஆறு மாசம் போச்சுன்னா அந்த தோட்டமே இருந்த அந்த அடையாளம் கூட தெரியாது. அந்த மாதிரி இல்லாமல் நித்தியமாக இவ்விடத்திலே புயல்கள் சூழ்ந்திருக்கின்றன, அதுவும் குளிர்ந்து இருக்கிறது இந்த இடம். நித்தியமாய் குளிர்ந்துள்ள சோலைகளையும் நீர்நிலைகளையும் பொழிலும் வாவினா கிணறு கிணறு முதலான மத்துமுண்டான அந்த நீர்நிலைகள் குட்டை குளம் எல்லாம் சூழ்ந்து இருக்கிறது. மதிலும் அழகான மதில் பிராகாரங்கள் இந்த இடத்துல சன்னதியை சுத்தி பெரிய மதில் அதெல்லாம் அமைந்திருக்கிறது. மாட மாளிகையும் இதை சுத்தி மாளிகைகள் அதற்கு மேல மாடங்கள் மாடிகள் எல்லாம் அமைந்திருக்கிறது. மண்டபமும் தென்னன் தொண்டையருக்கோன் செய்த நன்மையில் அழகான மண்டபங்களை கட்டி தவனோத்சவ மண்டபம்னு தனியா ஒரு வீதியில மண்டபம், வசந்தோத்சவ மண்டபம்னு தனியா ஒரு இடத்துல மண்டபம், அதே போல தெப்போத்சவ அந்த இடத்திற்கு மண்டபம், நீராட்ட உற்சவத்திற்குன்னு அமைந்திருக்கிற மண்டபம், இது இல்லாமல் கங்கை கொண்டான் மண்டபம், குதிரை வாகனத்திற்குன்னு மண்டபம், இப்படி பல மண்டபங்களை எல்லாம் செய்து கைங்கரியம் செய்தவன் தென்னன் தொண்டையருகோன். பாண்டிய மகாராஜாவினுடைய வம்சத்திலே வந்தவனாய் தொண்டை நாட்டில் உள்ளவர்களுக்கெல்லாம் தலைவன் என்று கொண்டாடப்படுபவன் தொண்டையருகோன். அவர் யாருன்னு இந்த இடத்துல பெயர் தெரிவிக்கிறார், தொண்டைமான் சக்கரவர்த்தி. எப்படி அங்கே திருவேங்கடமுடையானிடத்திலே அந்த தொண்டைமான் சக்கரவர்த்தி பக்தியோடு இருந்தாரோ, அதே போல இவ்விடத்திலேயும் அந்த வேங்கடேச பெருமாள் தான் இந்த இடத்துல வேங்கட கிருஷ்ணனாக சேவை சாதிக்கிறார். ஆக இவ்விடத்திலேயும் அவன் பக்தியோடு இப்படி பல கைங்கரியங்களை செய்திருக்கிறான். அந்த இடத்துல இப்போ ஆழ்வார் தன்னை பத்தி தெரிவிக்க போகிறார். நின்னானை கண்ணி நன்மாட மங்கையர் தலைவன் காமரசீர் களிகண்ணி. அந்த நன்மையிலை திருவல்லிக்கேணி நின்றானை, திருவல்லிக்கேணி திவதேசத்துல நின்றவண்ணுட்டார். அதனால இந்த பாசுரம்ங்கிறது நின்று கொண்டிருக்கிற வேங்கட கிருஷ்ண சுவாமியைத்தான் தெரிவிக்கிறதுன்னு கொள்ள வேண்டும், இல்ல எல்லா எம்பெருமானையும் சேர்த்து தெரிவிப்பதாகவும் கொள்ளலாம். அப்படி இருக்கிற அந்த எம்பெருமானை கண்ணி நன்மாட மங்கையர் தலைவன் அப்படின்னா அரணாக போரும்படியாய் நன்னாயிருந்துள்ள மாடங்களை உடைத்தான திருமங்கையிலுள்ளாருக்கு பிரதானராய். திருமங்கைங்கிற இவருடைய அந்த க்ஷேத்திரம் ஆழ்வாருடைய அவதார ஸ்தலம், அது அழகான மதில்களோடு சூழ்ந்து நன்றாக அமைந்திருக்கிறது, மாடங்களோடு சேர்ந்து அழகாக இருக்கிறது. அந்த இடத்திலே அந்த திருமங்கை தேசத்திற்கு பிரதானரான ஆழ்வார் காமரசீர் களிகண்ணி ஸ்பிருகணியமான ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீயுடைய ஆழ்வார் அருளி செய்த பத்தையும் அபியசிக்க வல்லார்கள். ஸ்பிருகணியம்னு அவரை சேவிக்கும் பொழுதே ஆசை பெறுகிறது. நாஸ்திகராயிருந்தா கூட ஒரு தடவை திருமங்கை ஆழ்வாருடைய திருமேனியை சேவித்து விட்டார்களே ஆனால் அவர்களுக்கு அந்த ஆசை அன்பு அவரிடத்துல அத்தனை பெருகிவிடும். அவருடைய அந்த அர்ச்சா திருமேனியில இருக்கிற அழகுங்கிறதே இவ்வளவு விஞ்சும் விதத்திலே மனதை கொள்ளை கொள்ளும் விதத்திலே அமைந்திருந்ததே ஆனால் நேர ஆழ்வாரை சேவித்தவர்களெல்லாம் எப்படி மனசை பறிக்கொடுத்திருப்பார்கள். அப்படிப்பட்ட காமரசீர் கலிகண்ணி அப்படிப்பட்ட அந்த ஆழ்வார் அவர் அருள் செய்திருக்கிற இந்த 10 பாசுரங்கள் கலிகண்ணி சொன்ன சொல் மாலை, அழகான சொல் மாலை, சப்த சந்தர்ப்பமான 10 பாட்டுகள். இதுல இருக்கிற ஒவ்வொரு சொற்கள் சப்தங்களை பார்த்தாலே அத்தனை இனிமையாக அமைந்திருக்கிறது. அதை ஒன்று சேர்த்து ஒரு மாலையாக சமர்ப்பித்திருக்கிறார். 10 பாசுரங்கள் வல்லார் அபியசிக்க வல்லார்கள் நன்கு இத்தை தங்களுடைய நினைவிலே கொண்டு வாயார பாடி மனதால துதித்தார்களே ஆனால் அவர்களுக்கு என்ன கிடைக்கும்? இனித சுகம் வானுலகு ஆழ்வர் நித்தியானுபவம் பண்ணும்படியான பரமபதத்தை கிட்ட பெறுவர்கள். நித்தியானுபவம் பண்ணலாம்படியான நித்திய விபூதியை பிராபிக்க பெறுவர். இவ்விடத்திலே எம்பெருமானிடத்திலே பக்தியோடு ஏத்தினோமே ஆனால் இந்த சரீர விசலேஷம் ஏற்பட்டு சரீர அவசானத்தில் இதனுடைய தேகாவசானத்திலே வைகுந்தமாகிற அந்த நித்திய விபூதியிலே சென்று நித்தியமாக அனுபவிக்கலாம். ஏன் இந்த லோகத்திலே நித்தியமாக அனுபவிக்கலாமே என்னால் சம்சாரத்திலே நித்தியம்ங்கிறது சொல்லவே முடியாது. இன்னைக்கு இருக்கிறா போல நாளைக்கு இருக்காது. நம்முடைய மனதே நின்னவானில்லா நெஞ்சினை உடையன்னு ஆழ்வார் தெரிவிக்கும் விதத்திலே ஏதோ விஷயாந்தரங்களிலே மண்டி இருக்கிற மனது. ஆகையினாலே நித்திய அனுபவம்ங்கிறது அதற்கு தடை செய்கிற நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல அமைந்திருக்கிறது. அப்படி இல்லாமல் பரமபதத்திலே நித்தியமான அனுபவத்தை பெறுவர்கள், கிட்ட பெறுவர்கள்னு இதனுடைய பலனை தெரிவித்து திருமங்கை ஆழ்வார் இந்த பதிகத்தை பூர்த்தி பண்ணுகிறார். அந்த ஆழ்வாருடைய அனுபவத்திலே நாமும் மூழ்கி எம்பெருமானை அனுபவித்து அந்த ஆழ்வாருடைய திருவடிகளையும் வணங்கி அந்த அர்த்தங்களை நமக்கு உபதேசித்த பெரியவாச்சான் பிள்ளை அவருடைய திருவடிகளையும் பணிவோம். இதையெல்லாம் நமக்கு வழி வழியாக காலக்ஷயமாக சொல்லிக் கொண்டு வந்திருக்கிற நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் அவர்களுடைய திருவடிகளையும் பணிந்து உஜ்ஜீவிப்போம் என பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம் ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்களம்.